ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கு தேவையான கிருபை, இந்த நாளுக்கு தேவையான சமாதானம், இந்த நாளுக்கு தேவையான சந்தோஷம், எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய ஃபேவர் உங்கள் ஒவ்வொருவரோடும், உங்கள் குடும்பத்தோடும், தனிப்பட்ட விதத்திலும் உங்களோடு கூட என்றைக்கும் இருக்க நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்வாராக. நாம் வேதத்திலிருந்து மனிதர்கள், அவர்கள் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற சில மனிதர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு முறையும் நம்மோடு பேசுகிறார். இன்றைக்கு இஸ்ரவேலுக்கு முதல் முதல் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட சவுல் என்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த சவுல் ராஜாவினுடைய முடிவு மோசமாக இருந்தாலும் அவருடைய ஆரம்ப காலம் மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆரம்ப காலம். இந்த ஆரம்ப காலத்திலிருந்து சில காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அவருடைய ஃபெயிலியர்ல இருந்தும் சில காரியங்களை வருகிற நாட்களில் கற்றுக்கொள்வோம். ஒரு மனிதனை ஆண்டவர் திருஷ்டாந்தமாய் வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையிலே சில முக்கியமான பகுதிகளை நீங்கள் பாருங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள். இவைகளை செய்ய வேண்டும், இவைகளை செய்யக்கூடாது என்பதை தெளிவுபடுத்தும்படியே ஆண்டவர் சில மனிதர்களை திருஷ்டாந்தமாய் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். இந்த மனிதன் சவுல் என்கிறவர் 1 Samuel 9:3 9 அதிகாரத்திலிருந்தான் பல காரியங்களை பார்க்க போகிறோம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உண்மையாகவே தன்னுடைய தகப்பனுக்கு மிகவும் கீழ்ப்படுகிற ஒரு மனிதன். அவருடைய தகப்பன் பல கழுதைகளை வைத்து, அந்த காலத்தில் கழுதை என்பது டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்துகிற ஒரு காரியமாக காணப்பட்டது. இந்த காலத்துல நம்ம இப்படி கூட புரிந்து கொள்ளலாம், அடிக்கடி நான் வேடிக்கையா சொல்லுவது உண்டு. இந்த காலத்துல ஒருத்தர் டாக்ஸி சர்வீஸ் வச்சிருக்கிற மாதிரி அந்த காலத்துல கழுத சர்வீஸ், டாங்கி சர்வீஸ், ஏன்னா அதுதான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்துவாங்க. அதுல தான் சில பாரங்களை கூட தூக்கிட்டு போவாங்க. பொருட்களை எல்லாம் தூக்கிட்டு போறது, மனிதர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவதற்கு கழுதைகளை பயன்படுத்தினார்கள். சோ அப்படி சவுலினுடைய தகப்பன் சில கழுதைகளை வைத்து அவர் பராமரித்து வந்திருக்கிறார். அதற்கு துணையாக சவுல் இருந்திருக்கிறார். அதுல ஒரு சில கழுதைகள் காணாமல் போகிறது, அதை தேடி போ என்று சொல்கிறார். சில பிள்ளைகள் அப்பா சொல்றதுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனா இவருடைய வாழ்க்கை அவருடைய ஒரு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை. நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சவுலை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய தோளுக்கு கீழேதான் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் இருந்தார்களாம். அவ்வளவு உயரமானவன், அவ்வளவு சௌந்தரியம் உள்ளவன், அழகுள்ளவன், ஆனாலும் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவன். எவ்வளவு பெரிய மனிதனானாலும், எவ்வளவு உயர்வுக்கு போனாலும், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தில் இருந்தாலும், உங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு ஒரு நாளும் மறுப்பு சொல்லக்கூடாது. தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்பது இவன் வாழ்க்கையிலிருந்து தெரிய வருகிறது. அண்ட் தென் ஹி ரெஸ்பெக்ட் ஹிஸ் ஃபாதர் ஆல்சோ. அவருடைய அப்பாவை அவரு கனம் பண்றார். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரை ஸ்தோத்திரம், 1 Samuel 9:5 அதே அதிகாரத்துல 5 அவர் வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது கழுதையை தேடி வந்து. அப்பா நம்ம குறித்து கவலைப்படக்கூடாது, அப்பா நம்ம குறித்து ஒரி பண்ணிடக்கூடாது, ஏன்னா நான் கழுதையை தேடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பாவுக்காக கவலைப்படுகிறார். ஹி ரெஸ்பெக்ட் ஹிஸ் ஃபாதர். கர்த்தர் இதெல்லாம் கணக்குல வைத்திருக்கிறார். அருமையான தேவப்பிள்ளைகளே, நீங்க எவ்வளவு உங்களுடைய தகப்பன் பெற்றோரை கனம் பண்ணுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை நீடித்திருப்பதற்கு, உங்களுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மிகவும் முக்கியம். வாலிப பிள்ளைகள் அவர்களுக்கு மாத்திரம் இந்த செய்தி அல்ல. இந்த செய்தி இப்பொழுது காலையில் சொல்லும்போது, ஒருவேளை உங்களுடைய தகப்பன் தாய் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களே ஆனால், யுவர் பிரிவிலேஜ்ட், அவர்களை கனம் பண்ண ஒருபோதும் மறந்து போய்விடாதீர்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய, ஒருவேளை அவர்கள் நீங்கள் விரும்புகிற பிரகாரம் எல்லாம் அவர்கள் செய்வார்களா என்றால் இல்லை, ஒருவேளை அவர்கள் நீங்கள் எதிர்பார்க்கிறதை செய்வார்களா என்றால் இல்லை, ஆனால் அவர்கள் உங்கள் தகப்பன், அவர்கள் உங்கள் தாய், அவர்கள் உங்களை காட்டிலும் அநேக காரியங்களை அறிந்திருக்கிறவர்கள், தெரிந்திருக்கிறவர்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்கள் சைலன்ட், அதனால் அர்த்தம் அல்ல அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பெற்று வளர்த்தவர்களுக்கு உங்களை காட்டிலும் பல காரியங்கள் தெரிய வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆணர், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நாம் நிச்சயமாய் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த சவுல் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் இன்றைக்கு. இது மாத்திரமல்ல, He knows how to honor servant of God. தேவனுடைய மனிதனை எப்படி ஆனர் பண்ண வேண்டும் என்பதையும் இந்த சவுல் தெரிந்து வைத்திருக்கிறார். பாருங்கள், இப்ப கழுத காணாம போயிடுச்சு. இப்போ கூட போற வேலைக்காரன் சொல்றான், போய் நமக்கு ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு, அவரை போய் பார்க்கலாம். ஒரு தீர்க்க தரிசி தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு, கழுத எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி காணாம போனதை பார்த்து சொல்லுவாரு அப்படின்னு சொன்ன உடனே 7th verse சொல்றாரு பாருங்க. சவுல் சொல்றாரு, நம்ம கையில இருக்கிறது எல்லாமே செலவழிஞ்சு போயிடுச்சு, தேவனுடைய மனுஷனை பார்க்க போனா கையில ஏதாவது எடுத்துட்டு போகணுமே, we have to honor him. நான் எம்டி ஹேண்டடா போக கூடாது, ஆனர் பண்ணணும், தேவனுடைய மனுஷனை நான் ஆனர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கிறது. பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அடுத்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோம். தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஊழியக்காரர்களை, தேவனுடைய ஆலயத்தில் கனம் பண்ணுங்கள். அடிக்கடி வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ணுகிறவர்களை நான் குறித்து சொல்லவில்லை. நான் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருந்து தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளை கனப்படுத்த ஒருபோதும் தவறாதிருங்கள். அவர்களுக்குரிய கனத்தை நீங்கள் நிச்சயம் கொடுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். அவர்கள் தேவனிடத்திலிருந்து உங்களுக்காக சில காரியங்களை பரிந்து பேசுகிறவர்கள், தேவனிடத்தில் உங்களுக்காக ஜபம் செய்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்களே, ஆனால் ஒருபோதும் அவர்களை கனவீனப்படுத்த கூடாது, கனம் பண்ண தவறாதிருங்கள். இந்த ஃபெமிலியாரிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது ஆங்கிலத்துல. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு ஒரு போதகர்களோடு உங்களுக்கு தொடர்பு வரும்போது அந்த கனம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போகும். பிகாஸ் நம்ம தெரிஞ்சவர் தானே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒருவேளை நான் இதை மறுபடியும் அழுத்தி சொல்லுகிறேன், உங்களுக்கு உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்கள், உங்களுக்காக ஜபம் பண்ணுகிறவர்கள், உங்களுக்காக தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுத் தருகிறவர்கள், அப்படிப்பட்டவர்களை கனம் பண்ண, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ள, கர்த்தருடைய சமூகத்தில் ஜபம் பண்ண ஒருபோதும் தவறாதிருங்கள். கர்த்தர் அது உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக நிச்சயம் மாற்றி தருவார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள், ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்டவர்கள் இந்த 4th இன்னொரு காரியம், அவர் ரொம்ப தாழ்மையுள்ளவராகவும் இருந்திருக்கிறார். பாருங்கள், ரொம்ப அமைதியானவராக தாழ்மையானவராக. எங்க 21th verse 21st verse நம்ம பார்ப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது சவுல் பிரதித்திரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரத்திலே சிறிய பெஞ்சமின் கோத்திரத்தான் அல்லவா, பெஞ்சமின் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா. சாமுவேல் தீர்க்க தரிசியை பார்க்கும் போது சாமுவேல் தீர்க்க தரிசி சம்திங் அவர் சொல்லுகிறாரு, உன்னை பத்தி ஆண்டவர் இப்படி இப்படி திட்டங்கள் வைத்திருக்கிறார்னு சொல்லும் போது இவர் சொல்றாரு, ஐயோ என் குடும்பம் ரொம்ப சின்னது, என் கோத்திரம் ரொம்ப சின்னது. தாழ்மையுள்ள மனிதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், தாழ்மையுள்ளவர்களை ஆல்வேஸ் கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துங்கள். ஒருவேளை உங்க குடும்பம் பெஞ்சமின் கோத்திரம் என்பது கோத்திரத்துல சின்னதா இருந்தாலும் அதனுடைய ஹிஸ்டரியை பார்த்தா அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு பெரிய கோத்திரம். தன்னை தாழ்த்துகிறார். நம்முடைய குடும்ப பெருமை, ஜாதி பெருமை, நம்ம வேலையில இருக்கிற பெருமை, பொசிஷன்ல இருக்கிற பெருமை, இதெல்லாம் விட்டுச்சு, எனக்கு கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்ற தாழ்மையுள்ள இறுதியை நமக்கு இருக்குமேயானால் அது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். இந்த சவுல் வாழ்க்கையிலிருந்து அதை கற்றுக்கொள்வோம். பென்யமின் குடும்பம் கோத்திரத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பெருமை இல்லை, நான் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், இந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த இனத்தை சேர்ந்தவன் அப்படிலாம் இல்லை. கர்த்தருக்கு முன்பதாக எல்லாரும் சமானம். நமக்குள்ள ஜாதி, மதம், அல்லது ஆண்டவருடைய சமூகத்துல கலர், அல்லது படித்தவன், ஏழை, பணக்காரன், இந்த வித்தியாசம் எதையுமே பார்க்காமல் எல்லா மனிதர்களையும் நேசிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். சோ கர்த்தருக்கு முன்பதாக எப்போதுமே ஒரு தாழ்மையுள்ள இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான அருமையான தேவ பிள்ளைகளே. இனி ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சவுல் வாழ்க்கை இன்னைக்கு காலையில இதை வாசித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் சில காரியங்களை தெளிவுபடுத்துகிறார். இது ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் இன்னும் அதை அழுத்தமாக ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் சொல்ல அதை விரும்புகிறார். பாருங்கள், 1 Samuel 9:27 அதை வாசித்து பார்க்கும் போது, ஆண்டவர் ஆல்வேஸ் இஃப் ஹி வாண்ட்ஸ் டு டெல் யூ சம்திங் ஹி வில் டெல் யூ இண்டிவிஜுவலி செப்பரேட்லி. உங்ககிட்ட தனிமையா பேசுவார், உங்கள்கிட்ட தனிமையா உங்களை உறவாட விரும்புவார், அல்லது உங்களுடைய விஷயத்த உங்ககிட்ட சொல்ல விரும்புவார். இன்னொரு மீடியேட்டரை வைக்க கூட விரும்ப மாட்டார் ஆண்டவர். பாருங்க, ஆண்டவர் வந்து சவுல்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புகிறார் இந்த தீர்க்க தரிசி மூலமா. இதுல எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, 27:27 இந்த சவுல்கிட்ட ஆண்டவர் ஏதோ சொல்ல விரும்புகிறார். அதே அதிகாரம் 6 வசனத்தை இந்த சாமுவேல்கிட்ட கூட்டிட்டு போன ஒருத்தர் இருக்கிறார். இந்த சவுல் போகல, சவுல் தானா போகல, அவனுடைய வேலைக்காரன் தான் கூட்டிட்டு போயிருக்கிறான். ஆனா அங்க சொல்லிட்டாரு, ஆண்டவர் சொல்றாரு, அவன் முன்னாடி போகட்டும், அவன் முன்னாடி வச்சு உன் காரியத்தை நான் சொல்ல விரும்பல, நான் உன்கிட்ட தனியா சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிப்பாட்டுறாரு. ஒரு காரியம் தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் விஷயத்தை ஆண்டவர் உங்களிடத்தில் தான் சொல்லுவார். உங்க விஷயத்த ஆண்டவர் எல்லாருக்கும் முன்னாடி, இன்னைக்கு நிறைய பேர் அதனால்தான் நான் அடிக்கடி உங்களை எச்சரிப்பது வழக்கம், கவனமா இருங்கள். சிலர்லாம் மைக் பிடிச்சு கேட்பாங்க, உங்க விஷயத்தை பத்தி எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாது. இவங்க நீங்க பப்ளிக்கா உங்களை குறித்த காரியத்தை வெளிப்படுத்துவாங்க. தெரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களை குறித்த காரியத்தை உங்களுக்கு தனிமையில தான் வெளிப்படுத்த விரும்புகிறாரே ஒழிய பப்ளிக்கா மைக் போட்டு நோட்டீஸ் அடிச்சு டிவியில விளம்பரப்படுத்தி சொல்ல மாட்டார் என்பதை தெளிவுபடுத்துங்கள். இதெல்லாம் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள். தேவன் உங்ககிட்ட தானே சொல்ல விரும்புறாரு, உங்க காரியத்தை உங்ககிட்ட தான் சொல்லணும். அத யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் சொல்ல மாட்டாரு. ஆண்டவர் உங்ககிட்ட தனிமையா பேசுவார். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். ஹி இஸ் இன்ட்ரெஸ்டட் வித் இண்டிவிஜுவல். ஒருவருக்கு தனிப்பட்ட மனிதனிடத்திலயும் அவர் வந்து ஒரு இண்டிவிஜுவலா ஒரு கேர் வச்சிருக்கிறாரு, உங்ககிட்ட பேசுவார். எத்தனை பேர் ஆண்டவர் என்னிடத்துல பேச வேண்டிய காரியத்தை என்னிடத்துல தான் சொல்லுவார் அப்படிங்கறத நான் ஒத்துக்கொள்கிறேன். இது மாதிரி உங்களுடைய ஒரு உதாரணத்துக்கு என்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், தாவீது தவறு செய்த போது அத தாவீது கிட்ட தான் வந்து ஆண்டவர் உணர்த்த விரும்புகிறார். தாவீது தவறு செய்ததை இன்னொருத்தண்ட போய் ஆண்டவர் உணர்த்த விரும்பல, அவங்ககிட்ட தான் பேச விரும்புகிறார். சோ உங்களுடைய காரியத்தை பேசுவதற்கு கர்த்தர் உங்களை தனிமையில் சந்திக்க விரும்புகிறார். நான் இந்த வார்த்தையை திரும்ப அழுத்தி சொல்கிறேன், தேவன் உங்கள் காரியத்தை உங்களோடு பேசும்படி தனிமையில் சந்திக்க விரும்புகிறார். சொல்லுங்கள், எல்லாரும் ஒரு தடவை அறிக்கை பண்ணுங்கள், தேவன் என்னை தனிமையில் சந்திக்க விரும்புகிறார். சொல்லுங்கள் பார்க்கலாம், இன்னொரு முறை சொல்லலாமா, தேவன் என்னிடத்தில் பேச என்னை தனிமையில் சந்திக்க விரும்புகிறார். That's what the individual prayer. தனிமையில் உங்களை சந்திக்க விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆக உங்கள் வாழ்க்கையிலே தேவனோடு கூட தனிமையான நேரத்தை ஏற்படுத்துங்கள். சவுல் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம், நான் உங்ககிட்ட பேசணும், வேலைக்காரன் அவன் தான் கூப்பிட்டு வந்தான். சிலர் அப்படி கூட யோசிப்பாங்க, நான் தான் அவரை இயேசுவின் இடத்துல கூட்டிட்டு வந்தேன், நான் தான் அவருக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு காரணமா இருந்தேன். உங்க டியூட்டி முடிஞ்சு போச்சு பிரதர், தேங்க்யூ சோ மச், யூ கோ. இப்ப பேச வேண்டியது அவங்க கிட்ட தனியா பேச விரும்புகிறார் ஆண்டவர். அங்க போய் தலையை நுழைச்சிக்கிட்டு இருக்காதீங்க, நான் தான் ஆவிக்குரிய தாய், ஆவிக்குரிய தகப்பன், நான் தான் இவங்களுக்கு மென்டர் அப்படின்னு சொல்லிட்டு போய் தனி அவங்க வாழ்க்கையில தலையை நுழைச்சிக்கிட்டு இருக்காதிங்க, அது தவறு. தேவன் அவர்களோடு கூட இண்டிவிஜுவலா பேச விரும்புறார் அப்படின்னா விட்டு கொடுங்க, அவங்களுக்கு இடம் கொடுங்க, நீங்க தடையா நிக்காதீங்க. நீங்க இல்ல அப்படின்னா எல்லாருக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லு, நீங்க தள்ளிப்போங்க, உங்கள்கிட்ட இல்ல, ஆண்டவர் இவங்க கிட்ட பேச விரும்புறார். எனக்கு சில நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, தே ஆர் சோ குட். சில இடங்களுக்கு போகும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க அவர்களோடு பேசுங்க, நான் ஐ வில் பீ ஹியர். அவங்க தன்னை தனிமைப்படுத்துவாங்க, நான் கவனிச்சிருக்கிறேன். ஐ அம் சோ ஹாப்பி பிகாஸ் அவங்க அதை புரிஞ்சிருக்கிறாங்க, எஸ் அவர்களோடு ஆண்டவர் பேச விரும்புகிறார். பாஸ்டர் நான் தான் கூப்பிட்டு வந்தேன், அதனால நான் முன்னாடி என் முன்னாடி தான் எல்லாம் நடக்கணும், தவறு. ஹி வாண்ட்ஸ் டு டீல் இண்டிவிஜுவலி. கர்த்தரதை விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு காரியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சவுல் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிற காரியம், தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, நீங்க வேறு மனிதனாய் மாறுவீர்கள். உங்களுடைய பழைய சுபாவங்கள் மறைந்து போகும். யூ வில் பி எ டிஃபரண்ட் பர்சன். அதுதான் நடக்கிறது. First Samuel chapter 10 verse 6 அந்த ஆண்டவர் சொல்றாரு, அந்த கடைசி வார்த்தையில இருக்கிறது, கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார், நீ வேறு மனுஷன் ஆவாய். யூ வில் பி எ டிஃபரண்ட் பர்சன். தேவனுடைய ஆவியானவர் யார் மேலாம் இறங்குறாரோ, யார் மேலாம் வருகிறாரோ, அவங்க எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனா இருப்பாங்க. வேற மாதிரி, வேறு மாதிரின்னு சொல்லும் போது அது கொஞ்சம் டோனை மாத்தி சொன்னா வேற மாதிரி ஆயிராதீங்க. வேற மாதிரி அப்படிங்கிறது தேவன் விரும்புகிற வேற மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படின்னா, முன்னாடி இருந்தது காட்டிலும் இப்ப இருக்கிறது சுபாவங்கள்ல, கேரக்டர்ல மாற்றம். நிறைய பேருடைய வாழ்க்கையில இயேசு அறிந்து கொண்டு வந்த பின்பு இன்னும் கேரக்டர்ல மாற்றம் இல்லைன்னா, தேவனுடைய ஆவியானவர் அப்பப்போ வந்து வந்து போறாரோ நம்ம தெரியல. கொஞ்சம் யூ ஹேவ் டு செக் யுவர் செல்ஃப். If your life have changed, அதுதான் ஒரு ஒரு சைன். வாழ்க்கை மாறி இருக்கணும். முன்னாடி கெட்ட வார்த்தை பேசினேன், இப்ப பேசுறது இல்லை. முன்னாடி கோபப்பட்டேன், இப்ப கோபப்படுறது இல்லை. முன்னாடி நான் போய் பேசினேன், இப்ப பேசுறது இல்லை. அதுதான் வேறு மனுஷனுடைய அடையாளம். முன்னாடி இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கு ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு வித்தியாசமும் இல்லைன்னா அப்ப கொஞ்சம் டவுட் தான் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இந்த சவுலை பத்தி நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு இருக்கு. ரொம்ப முக்கியமான காரியம் கீழே சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய ராஜாங்கத்தை குறித்து தேர்ந்தெடுக்கிறது. ஒரு 14 பாயிண்ட் வச்சிருக்கிறேன். இன்னும் ஒன்னு இன்னைக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். நாளைய தினத்துல, நாளைக்கு சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு 57 பேர் கலந்து கொண்டிருக்கிறோம். ஆனா சனிக்கிழமைன்னு சொன்னா பாதி பேர் வீக்கெண்ட் டேஸ் அப்படின்னு சொல்லி தூங்கிடுவோம். ஆனா டைம் எடுத்து முடிஞ்சா வந்து மீதி இருக்கிற ஏழையும் கேளுங்க. அதை ரொம்ப ஆவலோடு நான் ஆயத்தப்படுத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ 7th பாயிண்ட் வந்து, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு ஹி கிவ்ஸ் சைன் ஆல்வேஸ். அதனால தான் நான் கடந்த ஒரு சில நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்தியில கூட சொன்னேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளங்களை காட்டுகிறார். ஸோ கெட் சைன் ஃப்ரம் த லார்ட். ஆண்டவர் இடத்துல கேட்கலாம், அதை கேட்கறது தவறே கிடையாது. காட், You are with me. எனக்கு அதுக்கு அடையாளங்களை காட்டுங்க. எனக்கு யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் இந்த ஜனங்களுக்கு முன்னாடி உன்னை உயர்த்துவேன். தாவீதுக்கு அடையாளத்தை கொடுக்கிறாரு, மோசேக்கு அடையாளத்தை கொடுக்கிறாரு, ஆபிரகாமுக்கு அடையாளத்தை கொடுக்கிறாரு. இப்படி பாத்தீங்கன்னா வேதத்துல எல்லா மனிதர்களுக்கும் அடையாளங்களை கொடுத்திருக்கிறாரு. ஸோ இங்க சவுலுக்கும் அடையாளம் கொடுக்கிறாரு. ஆண்டவர் உன் மேல இறங்குகிறார், உன் மேல உன்னை தெரிந்து கொள்ளுகிறார், அதற்கு ஒரு சைன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காட்டுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்கள் வேலையில், உங்கள் தொழில், உங்கள் பிசினஸ், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலத்தில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் அடையாளங்களை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நீங்க தான் என் கூட இருக்கிறீங்கிறதுக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்கப்பா. நீங்க தான் என் கூட இருக்கிறீங்கிறதுக்கு எனக்கு ஒரு சைன் காண்பிச்சு தாருங்கப்பா அப்படின்னு நீங்க கேளுங்க. அப்ப ஆண்டவர் வந்து அன்றைக்கே அதை உறுதிப்படுத்தும். எஸ் ஐ அம் வித் யூ, இந்த விஷயத்துல நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் நம்முடைய ஆராதனை இந்த நாட்கள்ல பேங்க்வெட் ஹால்ல நடந்து கொண்டிருக்கிறது. இதை மாத்திரம் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த பேங்க்வெட்ல ஆராதனை நான் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு ஒரு அடையாளத்தை என்னுடைய உள்ளத்துல கொடுத்திருந்தார். நியூ பிகினிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, நியூ பிகினிங். நான் இந்த வார்த்தை எனக்கு உள்ளத்துல வந்தது, நியூ பிகினிங்கிற வார்த்தை எனக்கு மறந்து போச்சு. அப்புறம் இந்த ஒரு பேங்க்வெட் ஹால்ல ஆராதனை ஆரம்பிச்சாச்சு. இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி, இவ்வளவு நாள் அது என் கண்ணுக்கு படவே இல்லை பாருங்க, சில நாட்களுக்கு முன்னாடி என்னோடு கூட ஜெபிக்கிற ஒரு நண்பர் எனக்கு இப்படி சொன்னாரு, ஒரு நியூ பிகினிங் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா அப்படின்னு அவரு என்கிட்ட சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நியூ பிகினிங் ஆண்டவர் கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல எழுதியிருக்கோம் அப்படின்னாரு. எனக்கு புரியல, எங்க எழுதியிருக்கோம்? நான் திருப்பி திருப்பி பாருங்க, ஊழியத்துல பல வருஷங்கள் இருந்தாலும் சில நேரத்துல நமக்கு புரிய முடியாத பல காரியங்கள் இருக்கும். இல்லையா, எனக்கு புரியலையே. அவர் சொன்னாரு, இல்லையா, நீ எங்க ஆராதனை நடத்துறியோ அங்க போய் பாரு, ஏதோ எழுதியிருக்கோம். ஆண்டவர் அதான் உனக்கு அடையாளமா சொல்றாரு அப்படின்ட்டு. அதுதான் நீ அந்த பில்டிங்கை விட்டு மூவ் பண்ணி பெரிய இடத்துக்கு போறங்கிறதுக்கு அடையாளமே அதுதான் அதுதான் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்றாரு. எனக்கு லாஸ்ட் லாஸ்ட் வீக் தான் அது எனக்கு தெரிய வந்துச்சு. என்ன தெரியுமா, நான் வந்து கார்ல இறங்குறேன், அல்பா கார்டன் அப்படின்னு எழுதிருக்குது. அதுக்கு பேரே அல்பாங்கிறது ஆரம்பம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுதான் தொடக்கம். எனக்கு உள்ளத்துல ரொம்ப பெரிய சந்தோஷம், கர்த்தர் அடையாளத்தை எல்லா காரியத்தையும் கொடுக்கிறாரு. நம்ம ஆராதிக்கிற இடத்துக்கு பேர் அல்பா கார்டன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆண்டவர் அடையாளத்தை கொடுப்பாரு. கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, அடையாளங்களை காட்டுகிறவர், எங்களை வேறு மனிதனாய் மாற்றுகிறவர், வேறு ஆவியை கொடுக்கிறவர், வேற கிருபைகளை தருகிறவர், எங்களை பெரிய மனிதனாய் மாற்றுகிறவர், எங்களை விசேஷித்தவனாய் மாற்றுகிறவர் நீர் தானே அப்பா. இந்த ஜபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனை, இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை ஆசீர்வதியும், அன்று தேவையோடு இருக்கிறவர்களை ஆசீர்வதியும், வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு சுகம் தாரும். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாய் மாற கர்த்தர் உதவி செய்யும். தேவ சமாதானமும் தேவ கிருபையும் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் அப்பா. கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஒருவருக்கே தருகிறோம். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.